ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மருத்துவ சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று பிப்ரவரி மாதம் 21 சனிக்கிழமை 2026 இன்றும் நிகழ்ச்சியிலே வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுமதி பிள்ளை அவர்கள்.
வணக்கத்தன் வணக்கம் நேயர்களே, இன்றைய குறள் அமுதத்தில் கள் உண்ணாமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறள். உண்ணற்க கள்ளை உணில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார். உண்ணற்க கள்ளை உணில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். அறிவுடைய ராயினர் அகுதிலர் ஆவதற்கு ஏதுவாய கள்ளினை உண்ணாது ஒழிக. அன்றியே உண்ணல் வேண்டுவார் உளராயின் பெறுவதற்கரிய அறிவை பெற்று வைத்தும் கள்ளான் அழித்துக் கொள்வாரே இயல்பாகவே அகுது இல்லாத விலங்குகளுடனும் எண்ணாராகலின் சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார் உண்க என்றார் என பரிமேலழகர் விளக்கம் தருகின்றார். அறிவை மயக்கும் போதை தரும் கள்ளை நல்லோர் அருந்தக்கூடாது. சான்றோர்களின் நன்மதிப்பை பெற்று வாழ விரும்பாதவர்கள் மட்டுமே அதை குடிக்கலாம் என எளிய நடையில் விளக்கலாம். உணர்க்க என்னும் சொற்றொடர் என்றென்றும் ஒருபொழுதும் உண்ண வேண்டாம் என விளக்கப்படுகின்றது. மது உண்பவர்கள் கற்றோரால் சமூகத்தில் உயர்நிலையில் உள்ள நல்லோரால் சான்றோர்களால் அவர்களது நம்பிக்கை மதிப்பு இழக்கப்பட்டு அவர்களால் புறக்கணிக்கப்படும் நிலைக்கு இட்டுச் செல்லப்படுவர். கள்ளுண்போர் சமூகத்தில் இருந்து அந்நியமாகி செல்லும் நிலையை ஏற்படுத்தும் இந்நிலை உளநலன் சார் விடயமாகவும் சமூக ஒழுக்க நடத்தையுடன் தொடர்புடைய செயலாகவும் கருதப்படுகின்றது. மது அருந்துவது ஒருவரது தரம் தாழ்த்தி அவரது நன்மதிப்பை கௌரவத்தை சீரழித்துவிடும் எனலாம். உண்ணற்க கள்ளை உணில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுண்டு, யான குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டு. கதையில சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும் தானா இன்னும் இருக்குது சாமி. கூத்துமேட ராசாவுக்கு கூத்துமேட ராசாவுக்கு 102 பொண்டாட்டியா, 102 பொண்டாட்டியும் வாத்து முட்டை போட்டதுவா. பட்டத்து ராணி அதுல 18 பேரு, 18 பேருக்கும் வயது 26, மொத்தம் 26. சின்ன குட்டிகளின் மேலானை, புது சட்டிகளின் மேலானை, இது வள்ளுவனி நெட்டில் உண்டு, பரம்பரை பாட்டில் உண்டு, கதையின மகராசி. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்த நின்று யான குஞ்சு சொல்ல கேட்டு பூன குஞ்சு சொன்னதுண்டு. கதையில சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. காக்கையில சீமையிலே காட்டெருமை மேகையிலே பாட்டெடுத்து பாடி புட்டு ஓட்டமிட்டு சின்ன பொண்ணு. தந்தைக்கு போனா நானும் சாட்சிக்கு வரவா, சம்பந்தம் பண்ண உனக்கு சம்மதம் தானா? காக்கையில சீமையிலே காட்டெருமை மேக்கேயிலே காக்க வச்சு நேரம் பார்த்து பாக்கு வச்ச ஆசமச்சா. சந்தைக்கு போறேன் நீங்க சாட்சிக்கு வாங்க, சம்பந்தம் பண்ண எனக்கு சம்மதம் தாங்க. அட இந்த பக்கம் பாருங்களே, ஏ கனி மொழி கேளுங்களே, அடியண்டி இந்த மஞ்சள் கெகிரிய கெகிரி பழையன கூடா, பேராண்டியா பழையன கூடா, பழையன கூடா, பேராண்டிய பழையன கூடா. சிட்டப்பாவி பாட்டை கேட்டே சின்னப்பாவ நேரில பாட்டே, கொட்ட கொட்ட வருகிறம்மா சங்கீதமா பெருகிறம்மா. மேடைக்கு போனா எனக்கு ஈடில பொண்ணு, பாடின நின்னா நானும் நூற்றுல ஒண்ணு. என் திறமைய காட்டட்டுமா, ரெண்டு சங்கதிய போடட்டுமா? தத ததறின 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 ததறின.
நீங்கள் கேட்டு ரசித்த இந்த நகைச்சுவை ததம்பிய தென்னிந்திய தமிழ் திரைப்பட பாடலை பாடியவர் வேறு யாரும் அல்ல, காலம் சென்ற தென்னிந்திய திரைப்பட பாடகர் மலேசியா வாசுதேவன் அவர்கள். அவருடைய பிறந்த தினம் கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி. அந்த வகையிலே அவர் தொடர்பான சிறப்பு நினைவலைகளோடும் அவர் பற்றிய சிறப்பு பாடல்களோடும் உங்களை வான் அலைகளினூடாக சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
கேரளத்தை பிறப்பிடமாகவும் மலேசியாவை வசிப்பிடமாகவும் கொண்ட சத்து நாயர் அம்மாளு தம்பதியருக்கு 8வது மகனாக பிறந்தவர் வாசுதேவன். மலேசியாவில் தமிழர் இசைக்குழு ஒன்றில் முக்கிய பாடகராக விளங்கினார். மலேசியாவில் பல நாடகங்களில் நடித்த அனுபவத்தை நம்பிக்கையாக கொண்டு சென்னை நோக்கி வந்தார் வாசுதேவன். திரைப்பட வாய்ப்புகளை தேடினார். மலேசிய தமிழர்கள் கூட்டாக தயாரித்த இரத்த பே என்ற தமிழ் படத்தில் முதல் முறையாக நடிகனாக அறிமுகமானார். 1970களில் விளம்பர நிறுவனங்களுக்காக பல ஆவணப்படங்களில் நடித்துள்ளார். இசைஞானி இளையராஜாவின் பாவலர் பிரதர்ஸ் மேடை குழுவில் பல கச்சேரிகளில் பாடி வந்தார் மலேசியா வாசுதேவன். தமிழ் சினிமாவின் அழியாத புகழ் கொண்ட சி எஸ் ஜெயராமன், திருச்சி லோகநாதன் பாடல்களை பாடியவர். எனவே அவரது குரலில் எப்போதும் ஒரு கம்பீரம் இருக்கும். அந்த கம்பீரத்தை அவர் பாடிய காதல் பாடல்களில் இனிதே உணர முடியும். ஜி கே வெங்கடேஷ் இசையமைப்பில் பொல்லாத உலகில் ஒரு போராட்டம் என்ற படத்தில் பாலு விக்கிற பத்தம்மா என்ற பாடல் மூலம் திரையுலகில் பாடகராக அறிமுகமானார். இவரது திறமையை பார்த்து இசை அமைப்பாளர் வி குமார் டில்லி டு மெட்ராஸ் படத்தில் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். அதன் பிறகு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் பாரத விலாஸ் திரைப்படத்தில் வரும் இந்திய நாடு என் வீடு என்ற பாடலில் மேஜர் சுந்தரராஜனுக்காக பகுதிகளை மலேசியா வாசுதேவனை பாட செய்தார். இதை அடுத்து குமஸ்தாவின் மகள் திரைப்படத்தில் வரும் காலம் செய்யும் விளையாட்டு அது கண்ணாமூச்சி விளையாட்டு டைரக்டர் பாரதிராஜா இயக்கத்தில் பெருவெற்றி பெற்ற 16 வயதிலே திரைப்படத்தில் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு மற்றும் செவ்வந்தி பூ முடித்த சின்னக்கா என்று அவர் பாடிய நகைச்சுவை பாடல்கள் பெரும் புகழ் பெற்றது. உண்மையில் 16 வயதிலே படத்தில் இடம்பெற்ற பாடலை பாட வேண்டியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். ஆனால் அவரது குரல் அன்று சரியில்லாத காரணத்தால் மலேசியா வாசுதேவனுக்கு அந்த பாடலை பாடும் வாய்ப்பு கிடைத்ததாக இளையராஜா அவர்கள் கூறியிருந்தார். அதன் பிறகு ஏராளமான படங்களில் புகழ்பெற்ற பாடல்களை பாடினார். கோடைக்கால காற்றே, அள்ளித்தந்த பூமி, தங்கச் சங்கிலி என பல பாடல்கள் புகழ் பெற்றன. ஒரு கைதியின் டயரி படத்தில் வில்லனாக நடித்தார். அதன் பின்னர் பல படங்களில் நடிக்கவும் தொடங்கினார். ஏறத்தாழ 85 திரைப்படங்களில் நடித்துள்ளார். முதல் வசந்தம், ஊர்காவலன், ஜல்லிக்கட்டு என வெற்றி படங்கள் பலவற்றில் வில்லனாகவும் குணச்சித்திர வேடத்திலும் நடித்துள்ளார். சன் தொலைக்காட்சியில் சிலந்தி வலை உட்பட ஏராளமான தொடர்களில் நடித்துள்ளார். மலர்களிலே அவள் மல்லிகை என்ற படத்திற்கு கதை வசனமும் எழுதியிருக்கிறார் மலேசியா வாசுதேவன். மலேசியா வாசுதேவன் 80களில் ஒரு சில தமிழ் திரைப்படங்களுக்கு இசை அமைத்தும் உள்ளார். குறிப்பாக சாமந்தி பூ, பாக்கு வெத்தலை மற்றும் 1000 கைகள் போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே, ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே. இளையராஜா இசையில் மணிப்பூர் மாமியார் திரைப்படத்தில் இடம்பெற்ற சி எஸ் ஜெயராமன் குரலில் ஒத்த அந்த பாடல் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. குறிப்பாக இசையமைப்பாளர் இளையராஜா கூட்டணியில் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்கள் எல்லாமே மக்கள் மனதை கவர்ந்ததாய் அமைந்த
ஆகாய கங்கை
வா வசந்தமே வா,
இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது
மற்றும் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் மலர்களே நாதஸ்வரங்களே, முதல் மரியாதை திரைப்படத்தில் பூங்காட்டு திரும்புமா, வெட்டிவேறு வாசம், நிலா காயும் நேரம் நல்ல நேரம், பொதுவாக என் மனசு தங்கம், ஆறு வகை என்னம்மா கண்ணு சௌக்கியமா போன்ற பாடல்கள் இலங்கை வானொலியில் அந்த நாட்களில் மக்கள் பிரபலம் பெற்றதாக அமைந்திருந்தன. 80களில் பாரதிராஜா இளையராஜா கூட்டணியில்
1000 மலர்களே மலருங்கள்
மற்றும்
வான்மீகங்களே வாழ்த்துங்கள்
போன்ற பாடல்கள் இன்றும் அழியா புகழ் பெற்று விளங்குகின்றன. இவ்வாறு பன்முக கலைஞராக பல துறைகளில் சாதித்த மலேசியா வாசுதேவன் அவர்கள் 2011 பிப்ரவரி மாதம் 27 தேதி இந்த மண்ணை விட்டு இருந்தார். நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக படித்ததிலே பிடித்த ஒன்றை பகிர்ந்து கொள்வதற்காக வானொலிகளின் ஊடாக உங்களுடன் இணைந்திருப்பவர் சங்கீதா லிங்கேஷன் அவர்கள்.
வணக்கம். படித்ததில் பிடித்தது பகிர்ந்து கொள்வதற்காக 1960 வாஷிங்டனில் இருக்கும் அந்த மருந்து கட்டுப்பாட்டு அறைக்குள் ஒரு சிங்க பெண்மணி கால் எடுத்து வைக்கிறார். அவர் பெயர்தான் டாக்டர் பிரான்சிஸ் கெல்சி. வேலைக்கு சேர்ந்து முதல் நாளே அவருடைய மேசைக்கு ஒரு ஃபைல் வந்து விழுகிறது. அந்த ஃபைலில் இருப்பது தலடோமைடு எனப்படுகின்ற ஒரு மருந்து பற்றியது. அவருடைய கையெழுத்து அந்த ஃபைலுக்கு தேவை. அந்த நேரத்தில் ஐரோப்பா முழுவதும் அந்த மாத்திரை ஒரு மேஜிக் மருந்து என்று பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. குறிப்பாக கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு வரும் வாந்தி, மயக்கம் மற்றும் தூக்கம் வராமல் தவிக்கும் கஷ்டத்திற்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த மருந்து கம்பெனிக்காரர்களோ, ஏற்கனவே ஊர் முழுக்க விற்றுக் கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துமஸுக்குள்ளே அமெரிக்காவிலே கல்லா கட்டணும், சீக்கிரமா கையெழுத்த போடுங்கம்மா என்று அவசரப்படுத்தினார்கள். ஆனால் அந்த அம்மா சாதாரண ஆள் இல்லை. அவரது கண்கள் அந்த ஃபைலில் இருக்கின்ற ஓட்டையை கண்டுபிடித்து விட்டது. எல்லோரும் விற்கிறார்கள் சரி, ஆனால் இந்த மருந்தால வயிற்றில் இருக்கிற அந்த பச்சை மண்ணுக்கு என்ன ஆகும் என்று நீங்கள் சரியாக சொல்லவில்லையே என்று கேட்டு அந்த ஃபைலை தூக்கி எறிந்து விட்டார். அவ்வளவுதான் அந்த கம்பெனிக்காரர்களுக்கு உச்சந்தலையில் கோபம் மாறிவிட்டது. என்னிடமே உன் வேலையை காட்டுகிறாயா என்று அவருடைய மேலதிகாரிகளுக்கு பூனை போடுவதும், அவரிடமே உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒரு லூசு, ஏதோ பவரில் இருக்கிறோம் என்று ஆட்டம் போடாது என்று அசிங்கப்படுத்தினார்கள். இன்றைக்கு இருந்தால் கூட ஒரு பெண் ஒரு கம்பெனியை எதிர்த்து நிற்பது எவ்வளவு கஷ்டம் என்று யோசித்து பாருங்கள். அன்றைக்கு 1960 அந்த சிங்க பெண்மணி சுத்தி இருந்ததெல்லாம் ஆண்கள் அதிகாரம். அவர்கள் கொடுத்த மென்டர் டார்ச்சர்ல அந்த அம்மா நினைத்திருந்தால், போனா போகுது, எல்லோரும் கையெழுத்து போடுகிறார்கள், நாமளும் போட்டுடுவோம் என்று ஒதுங்கி இருக்கலாம். ஆனா அந்த அம்மாவுக்கு தன்னோட படிப்பு மேலையும் அந்த நேர்ம மேலையும் இருந்த நம்பிக்கை பெரியது. நீ என்ன வேணுமென்னாலும் சொல்லு, எனக்கு சரியான பதில் கிடைக்கிற வரைக்கும் பேனா முனியை கூட அசைக்க மாட்டேன் என்று ஒத்த காலில் நின்றிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடம் அந்த கம்பெனியோட மிரட்டலை தாங்கிக் கொண்டு அந்த ஃபைலை லாக் பண்ணி வைத்திருந்தார்கள். 1961 ஜெர்மனியில் இருந்து வந்த அந்த நியூஸ் உலகத்தையே நடுநடுங்க வைத்தது. அந்த மருந்தை சாப்பிட்ட தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் கை கால்கள் இல்லாமல் வெறும் முட்டி மட்டும் அல்லது சின்னதாக மீன் துடுப்பு மாதிரி வளர்ந்த உறுப்புகளோட பிறக்க ஆரம்பிச்சது. 10,000 குடும்பங்கள் உருக்குலைந்து போயின. பாதி குழந்தைகள் பிறந்த சில நாட்களிலேயே செத்து போய்விட்டன. அந்த நேரத்தில் தான் அமெரிக்காவுக்கு உரைச்சது. அந்த பெண் சிங்கம் மட்டும் அன்றைக்கு மிரட்டலுக்கு பயந்து கையெழுத்து போட்டிருந்தால், இன்றைக்கு அமெரிக்காவிலேயும் எத்தனையோ குடும்பம் கண்ணீரில் மிதந்திருக்கும். அன்றைக்கு அவர்கள் தடுத்தது ஒரு பேப்பர் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையோட அழிவையும் தான். இதை கேள்விப்பட்ட உடனே அதிபர் கென்னடி அந்த பெண்மணியை கூப்பிட்டு மெடல் கொடுத்து கௌரவித்திருந்தார். பிரான்சிஸ் கெல்சி தனது 90 வரை அதே துறையில் பணியாற்றி லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றினார். இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். அதாவது, ஒரு ஊரே ஒரு பக்கம் போனாலும் நாம் செய்வது சரி என்று நமக்கு தெரிந்தால் அந்த நேர்மைக்காக போராட தயங்கக்கூடாது. இன்று அமெரிக்காவில் ஆரோக்கியமாக விளையாடிக் கொண்டிருக்கும் எத்தனையோ தலைமுறையினர் தங்களுக்கு தெரியாமலேயே அந்த போராட்ட குணமிக்க பெண்ணுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். நிஜமான வீரம் என்பது சண்டை போடுவது மட்டுமல்ல, தர்மத்திற்காக தனித்து நின்று வேண்டாம் என்று சொல்லும் அந்த துணிச்சல் தான் என்பதை அவர் நிரூபித்து காட்டிவிட்டார். இவ்வளவு பெரிய அநியாயத்திற்கு பின்னர்தான் உலகத்தில் ஒரு மருந்து நடைமுறையில் வர வேண்டும் என்றால் அது எவ்வளவோ கடுமையான பரிசோதனைகளை தாண்ட வேண்டும் என்னும் அந்த FDA சட்டம் இன்னும் வலுவாக்கப்பட்டது. ஒரு தனி மனுஷியினுடைய பிடிவாதம் இன்றைக்கு நாம் சாப்பிடும் ஒவ்வொரு மாத்திரையினுடைய பாதுகாப்புக்கும் அஸ்திவாரமாக உள்ளது. அந்த அம்மையார் தனது 101 வரைக்கும் வாழ்ந்து 2015 இயற்கை எய்தினார். உண்மையிலேயே அவர் ஒரு நடமாடும் தெய்வம்தான். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். வணக்கம் நேயர்களே.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று, சங்கத்தினுடைய மார்ச் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல், மற்றும் சங்கத்தினுடைய அரை இறுதி ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகியன வருகின்ற மார்ச் மாதம் 14 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வேதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய மார்ச் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் மற்றும் அரை இறுதி ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகியன வருகின்ற மார்ச் மாதம் 14 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மற்றொரு தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினுடைய சமூக அறிவித்தல் ஒன்று, மாணவர்களிடையே தமிழ் கற்றலை ஊக்குவித்தல், மாணவர்களின் புலன்வழி கற்றலை குறிப்பாக கேட்டல் பேசுதல் வாசித்தல் ஆற்றலை மேம்படுத்தவும், மாணவர்கள் தமிழை இலகுவாக கற்கவும், மேலும் தேர்வுகளில் பங்கெடுக்க ஏதுவாகவும் நியூசிலாந்து தேர்வு சபையினால் தமிழ் கல்வி பூங்காவின் அனுசரணையுடன் இடம்பெறும் பயிற்சி பட்டறை ஒன்று இடம்பெற இருக்கின்றது. இதற்கான காலம் 1st மார்ச் மாதம் 2026, இடம் ஸ்காட் ஹால், ரேஞ்ச் வியூ ரோட், அதாவது தமிழ் கல்வி பூங்கா மண்டபம், காலை 9 தொடக்கம் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த பயிற்சி பட்டறையிலே பங்கு பெற விரும்பும் சிறார்கள் உங்களுடைய பெயர் விவரங்களை வருகின்ற 22 பிப்ரவரி மாதம் 2026 முன்பாக பதிவு செய்து கொள்ளவும். தொடர்புகளுக்கு கௌரி சங்கர் 0726611886 அல்லது தர்சி 0121932176 அல்லது திருமதி உமா ஜோஷ் 0211344304 ஆகிய அலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இந்த வாரத்துக்கான அரசியல் கண்ணோட்டம். பிரபல அரசியல் ஆய்வாளர், பத்திரிகை எழுத்தாளர், கவிஞர் என பல பரிமாணங்களை கொண்ட பிரபல எழுத்தாளர் திரு ஐங்கரன் விக்னேஸ்வரா சிட்னியிலே வாழ்ந்து வரும் இவருடைய அரசியல் கண்ணோட்டம் இந்த வாரத்துக்கான நிகழ்ச்சி. இதோ நேர்களுக்காக.
வணக்கம். நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலி ஊடாக உங்கள் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. 4th உக்ரைன் போர், பேச்சுவார்த்தை இழுபறியும் தோல்விகளும். ரஷ்யாவுடனான போரில் 55,000 உக்ரைனர்கள் பலி என உக்ரைன் அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைனிடையே நடைபெற்ற போர் தற்போது 4th கடந்துள்ளது. உக்ரைன் போர் 4th நெருங்கும் நிலையில் உலக நாடுகள் மேலும் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று உக்ரைனை ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளார். மேலும் ரஷ்யா சமாதான பேச்சுவார்த்தையிலும் பங்கெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். போரையும் தீவிரமாக நடத்தி கொண்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதே ரஷ்யாவின் நோக்கமாக தொடர்கிறது. மேலும் எஞ்சியிருக்கும் முக்கிய பிராந்தியங்களை விட்டுத்தருவது என்பதில் உறுதியாயிருக்கிறது உக்ரைன். அதேவேளை முத்தரப்பு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் புனைக்கதிகள் விடலை தவிர வேறு எதுவும் நடக்கல் என்பதே உண்மையாகும். ஆனால் அமெரிக்க அரசோ வரும் ஜூன் மாதத்துக்குள் போரை நிறுத்துவதற்கு உடன்பட உக்ரைனை தீவிரமாக வலியுறுத்தி வருகிறது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே கடந்த 4 மேலாக நடந்தும் போர் இருதரப்பிலும் பெரும் அழிவையும் இழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பலமுறை போரத்துக்கு அழைப்பு விடுத்த போலும் ரஷ்யா போரை நிறுத்த சிறிதும் ஆர்வம் காட்டவில்லை என்று மேற்குல ஊடகங்கள் மட்டுமே தெரிவிக்கின்றன. ஆனால் ரஷ்யாவும் பலமுறை பேச்சுவார்த்தைக்கு முன்வந்த போதிலும் பேச்சுவார்த்தை இதுவரை வெற்றியடையும் என்பதே உண்மையாகும். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆரம்பகட்ட அழுத்தத்தின் காரணமாக ரஷ்யா உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கதாகும். 2 பேச்சுகள் நடந்தும் போர் நிறுத்த ஒப்பந்தம் இதுவரை எதுவுமே எட்டப்படவில்லை. 4th நெருங்கும் இந்த போரை உலக நாடுகளுமே தற்போது ஜெலன்ஸ்கி விடுத்துள்ளார். இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று. ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ரஷ்யா தனது ராணுவ தாக்குதல் தொடர்ந்து வருகிறது. இடைவிடாத உக்ரைன் தலைவர் கீவ் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியும் வருகிறது. தொடரும் தாக்குதலை தொடர்ந்து போர் நிறுத்த ரஷ்யா அடைய முடியுமா என்பதை சர்வதேச சமூகம் மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருகின்றது உண்மையாகும். எதிரான ஜூன் மாதத்தில் போரை முடிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் அதிபருக்கு உத்தரவும் பிறப்பித்துள்ளார். ஆனால் போரை முடித்துவிடும் என்ற நம்பிக்கை எவருக்குமே இல்லை என்பதே உண்மையாகும். 24th பிப்ரவரி 2022 தொடங்கிய போரை வருகிற ஜூன் மாதத்துக்குள் முடித்தால் போதுமான நிலையிலேயே இப்போது உள்ளது. இந்த போரில் 4 பிராந்தியங்கள் ரஷ்யா கைப்பற்றியுள்ளது. இப்போது இன்னும் 2 பிராந்தியான கார்கிவ், சுமியா கைப்பற்ற ரஷ்யா குறிவைத்து தாக்குதலை தொடர்ந்து வருகின்றது. தலைநகர் கீவுக்கு பிறகு உக்ரைன் அடுத்த பெரிய நகரமான கார்கிவ் தற்போது ரஷ்யாவின் ராணுவ தாக்குதல் வளையத்துக்கு வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கிராமம் கிராமமாக அங்குலமங்கலமாக ரஷ்ய படைகள் முன்னேறி வருவதும் இதன் மூலமாக உக்ரைனின் பல பகுதிகள் தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து வருவதும் உண்மையாகும். இந்த போரில் இதுவரை 55,000 உக்ரைன் வீரர்கள் பலி என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் நடைபெற்ற போரை பல நாடுகள் தடுத்து நிறுத்த முடிந்தாலும் ரஷ்யாவின் தீவிரமான தாக்குதல் உக்ரைன் பலமிழந்த போதும் ஒரு உண்மையாகும். நீண்ட காலமாக இப்போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் உலகின் பல நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் அமெரிக்காவின் ஈடுபாடே அதிகமாக இருக்கின்றது. இதேவேளை இந்த போரில் ரஷ்ய படைகள் ஒன்பதாயிரம் தலைவர்களுக்கு மேற்படும் ரசாயன பொருட்களை பயன்படுத்த ஒரு குற்றச்சாட்டும் உள்ளது. இதை சர்வதேச மன்னிப்பு சபையும் மிக கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த போர் இதுவரை எந்தவிதமான பலனமின்றி தொடர்ந்து நிறுத்திக் கொண்டே இருக்கின்றது. சில உத்தியோகபூர்வமற்ற தகவலின்படி இரு தரப்பிலும் 500,000 பேர் உயிரிழந்ததாகவும் 15,000 பேர் படுகாயமடைந்ததாக சில தகவல் தெரிவிக்கின்றன. ரஷ்ய தரப்பிலும் உக்ரைன் தரப்பிலும் இந்த இழப்புகள் உத்தியோகபூர்வமாக இதுவரை அறிவிக்கப்படும் என்பதே உண்மையாகும். போர் தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் ரஷ்யாவுக்கு சார்பாக சீனா மற்றும் ரஷ்ய சார்பு நாடுகள் அவர்களுக்கு உதவி செய்ய வரவில்லை. மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு உதவி செய்து தொடர்ந்து வருகின்றன. இந்த போர் இன்னும் 2 நாட்களில் 4வது ஆண்டு நெருங்கும் வகையில் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி போர் தொடர்ந்து கொண்டிருப்பதே மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். நன்றி. மீண்டும் முறை சந்திக்கும் வரை சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே. Yeah.